கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்ல நாமத்தினாலும், நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் தயவு சமாதானம் உண்டாவதாக என்கிற நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கிற கோவை எக்லிசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு உலகின் மாபெரும் நாயகர் என்கிற ஒரு தலைப்பு, த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஹீரோ என்கிற ஒரு தலைப்பு. தலைப்பு கேட்கும் போதே நமக்கு அந்த நாயகர் அல்லது ஹீரோ யார் என்பது உங்க எல்லாருடைய மைண்ட்லையும் வந்திருக்கும். அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது, முதலாவது இந்த உலகின் நாயகர் மட்டுமில்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் தான் ஒரு ஹீரோ அல்லது ஒரு நாயகர் என்று நமக்கு தெரியும். சர்வலோகத்தின் நாயகராக இருக்கிறார், த யூனிவர்சல் ஹீரோ. இரண்டாவது, இந்த பூமியில் அவர் சபையின் நாயகர், த சர்ச்சஸ் ஹீரோ. மூன்றாவதாக, த வேர்ல்ட்ஸ் ஹீரோ, அதாவது உலகின் நாயகர். கர்த்தராகிய இயேசு தான் அந்த நாயகர் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு பற்றி படிப்பது என்பது, தெரிந்து கொள்வது என்பது, அது ஒரு தீர்க்க முடியாத பாடம். 2000 வருடங்களுக்கு மேலாக அவர் சம்பந்தப்பட்ட பாடங்கள், அவர் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், பிரசங்கங்கள், புத்தகங்கள் என எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அது படித்து தீர்ந்துவிட்டது என்று யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு பற்றிய படிப்பு அல்லது அவரை பற்றி தெரிந்து கொள்ளுதல் என்பது பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கு. எப்படி இந்த வானத்திலிருந்து ஒளியை வாங்கி ஒரு வானவில் எப்படி வந்து பல வண்ணங்கள் அடுக்கடுக்காக அது ஒளிர்கிறதோ, அதுபோல பிதாவினுடைய மகிமையை இந்த பிரபஞ்சத்தில் ஒளிக்க செய்கிறவர் அல்லது பிரதிபலிக்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. நம்முடைய அன்பின் தேவனாகிய பிதாவிற்கு அவருடைய இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிறவர் யாரு என்றால், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஒருவரே என்று பார்க்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசுவினுடைய இருதயத்தில் முற்றிலும் நிறைந்தவராக இருக்கிறவர் பிதாவாகிய தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். பிதா தனிமையாக இருந்து பின்பு தன்னுடைய நேரடியான முதல் படைப்பாக கர்த்தராகிய இயேசுவை சிருஷ்டித்தார். அவரை கொண்டு சர்வ லோகங்களையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, சர்வ லோகங்களுக்கும் அவரே சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். எபிரேயர் 1:2-3 வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் கட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்க்கவுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார்.
அவிதமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய படைப்பு மற்றும் அவருடைய வல்லமை அவருடைய மகிமை பற்றி இந்த வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு. நம்மளுடைய அடிப்படை சத்தியங்களில் இதை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். சர்வ லோகங்கள் பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய குறைவான அறிவுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற படைப்புகள் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்கு இல்லை. பிரபஞ்சத்துக்கான எல்லையும் இல்லை, அளவும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் பற்றி நம்மளால வாய் வார்த்தைகளினால சொல்லவே முடியாது. பில்லியன் 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 கணக்கான சூரியன்கள், நட்சத்திர கூட்டங்கள், கோள்கள், எண்ணிலடங்காத பொருள்கள், வண்ண வண்ணமான மயமான நட்சத்திர கூட்டங்கள் என்று இன்னும் கோடா கோடியான பால்வெளி மண்டலங்கள், இதெல்லாம் சகோதர சகோதரிகளை நம்மளுடைய சிறிய அறிவுக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்தில் வராது. விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், இந்த பூமியில் இருக்கிற கடற்கரை மணல் துகள்கள், பூமியில் இருக்கிற கடற்கரை மணல் துகள்களை விட பிரபஞ்சத்தில் அதிகமான நட்சத்திர கூட்டங்கள் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவைகள் அனைத்தும் ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன. ஏன்னா விஞ்ஞானபூர்வமான படிப்புகளும் அறிவும் நமக்கு குறைவுதான், ரொம்ப கம்மிதான். அப்படியே படித்தாலும் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப குறைவான அறிவு தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த விதமான ஒரு மையமும் இல்லை. அதே போல ஒவ்வொரு நொடி பொழுதும் அது விரிந்து கொண்டே போகிறது. அதனால் அதனுடைய விளிம்பை அல்லது அதனுடைய எல்லையை நம்மளால தொட முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிப்புகள், அவைகளில் காணப்படுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பூமி என்கிற ஒரு சிறிய கோளம் இந்த பூமியை எந்த வகையிலுமே ஒப்பிடவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு தெரிந்தபடி பூமியே ஒரு அற்புதமான படைப்பாக நம்ம பார்க்கிறோம். பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு பெரிய விஷயங்கள் வரை எல்லாமே நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. தேவனுடைய படைப்பில் அவைகள் மனிதனால ஆராய்ச்சி செஞ்சு அதை புரிந்து கொள்ளும் சக்தி அவர்களுக்கு இல்லை. ஒரு சிறிய பூ எடுத்துக்கொண்டாலும், ஒரு சிறிய குருவி எடுத்துக்கொண்டாலும், பெரிய மலைகள் எடுத்துக்கொண்டாலும், அதில் பெய்கிற பனி எடுத்துக்கொண்டாலும், இப்படி மிருகங்கள், மனிதர்கள் என ஏராள மரங்கள், தாவரங்கள் என யாருனாலையுமே அதனுடைய அதிசயமான விஷயங்களை எடுத்துரைக்க முடியாது. ஒரு அற்புதமான ஞானம், பேரறிவு அதற்குள்ளாக இருக்கிறதை யாரும் மறுக்க முடியாது. அது அவைகளெல்லாம் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக அது இருக்கு. பூமி என்பது ரொம்ப அது கணக்கிலேயே வராத ஒரு கோளம். நம்ம கண்கள் முன்பாக இருக்கிற சூரியன் எடுத்துக்கொண்டால் 10 லட்சம் பூமிகளை அந்த சூரியனில் போடலாம் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ மனிதர்களுடைய கணக்கு என்ன வரும் என்று நம்மளுக்கு தெரியும். நாம் தூசுக்கு சமமாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆனால் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தினாலும் கூட பிரபஞ்சத்திற்கான கேள்விகள் காண விடைகளை அவங்களால தரவும் முடியாது, அது அறியவும் முடியாது என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஞானத்தை கர்த்தராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வீக சுபாவம், தெய்வீக ஞானம், அவருடைய குணநலங்கள் அனைத்தும் பிரதிபலிக்கும் அளவுக்கு தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தனிமையாக இருந்து சர்வ லோகங்களையும் படைக்கும் போது தமது அருகே அவர் மகா சிற்பியாக இருந்து அவைகள் அனைத்திற்கும் அவர் சுதந்திரவாளியாக தேவன் நியமித்திருக்கிறார். உயிருள்ள உயிரற்ற பொருள்களுக்கு மாத்திரமல்ல, உயிருள்ள மற்றும் அறிவுள்ள எந்த பொருள்கள் ஆனாலும் சரி, கோடான கோடி தேவ தூதர்களையும் கர்த்தராய் இயேசுவின் மூலமாக தேவன் படைத்தார் என்று பார்க்கிறோம். கேருபீன்கள், சேரபீன்கள் மற்றும் கோடான கோடி தேவ தூதர்கள் அனைவரையும் பிதாவோடு கூட இருந்து அவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த நேர்மையும் விசுவாசம் உள்ள அந்த தூதர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து என்னாலும் அவரை சேவிக்கிறவர்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் தெளிவாக பேசியிருக்கிறது. உலகில் நடக்கிற சின்ன சின்ன சில விஷயங்களை புரிந்து கொள்ளாததுனால கடவுள் இல்லை என்று அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் வேதத்தில் தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப கிளியரா இருக்கு. உன்னதமான ஒரு நிலைமையில் படைக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு தனது பரலோக தந்தையின் வாசஸ்தலமாகிய பரலோகத்தை, பரலோகம் மற்றும் அவைகளுடைய உன்னதமான அழகு, அவைகளினுடைய படைப்பு மற்றும் அவர் பெற்றிருந்த மதிப்பு மற்றும் அவருடைய சகல வல்லமை மகிமை அனைத்தையும் கவனிக்கும் போது விண்ணுலகில் ஒரு ஈடு இணையற்ற ஒரு நாயகராக கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் விண்ணுலகம் சம்பந்தமாக நம்ம சொல்லலாம். பூமியில் அவர் எப்படி ஒரு ஹீரோவாக வந்தார், எப்படி ஒரு நாயகராக இருக்கிறார். பொதுவாக யார் ஒருவரை வந்து நம்ம ஹீரோ என்று சொல்லுவோம் என்றால் சாதாரணமான நபர்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டோம். இப்ப கதைகளில் படங்களில் எல்லாம் எப்படி ஹீரோன்னா எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாரா, அந்த மாதிரி இருக்குமா இல்லைங்களா? அவர் ஒருத்தர் வந்து 100 பேர்த்தையும் அடிச்சு கொண்டுருவார், 100 பேர்த்து அடிப்பார். அப்புறம் வந்து மாட்டிக்கொண்ட ஜனங்களை காப்பாற்றுவார். இப்படி சில ஒரு அசாத்தியமான விஷயங்களே செய்வார், அசாதாரணமான காரியங்களே செய்வார். கதைகளில் மட்டுமில்ல, நேரடியாக கூட உலகத்தில் பலவிதமான நபர்கள் தோன்றி இருக்கிறார்கள். நிஜமாகவே அவர்களையெல்லாம் அந்தந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அவர்களை ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். ஒருவேளை நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது கண்டுபிடிப்புகளை செய்திருக்கலாம். இப்படி பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் ஹீரோக்களாக சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இங்க பூமியில நம்ம கவனிக்கும் போது கர்த்தராகிய இயேசு எப்படி ஒரு ஹீரோவாக இருக்கிறார். கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தபடி அவர் விண்ணுலகில் ஈடு இணையற்ற ஒரு சக்தியாக அவர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாக லோகோஸ் என்கிற ஒரு ஸ்தானத்தில் உன்னதமான பணியில் அவர் இருந்தார். ஆனால் இந்த பூமியில ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள முடியாத பூமியில அவர் வந்து இங்கே படைக்கப்பட்ட மனுஷன், இதுவரைக்கும் வேற்று கிரகங்களில் அல்லது வேறு இடங்களில் மனிதர்கள் இருக்கிறாங்களா அல்லது வேற்றுலக வாசிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது திட்டவட்டமாக யாருனாலையும் சொல்ல முடியறதில்லை. அவைகளை பற்றின தகவல் நம்மளுக்கு வேதாகமத்தில் கிடையாது. அப்ப பூமியில மாத்திரம் மனிதனை படைத்து அந்த மனுக்குலம் கீழ்படியாமையினால மரணத்தை தேடிக்கொண்டது நிமித்தம் அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காக அவ்வளோ உன்னதமானவர் வந்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் அவருக்கு இருந்த அந்த சக்தி, அவருடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த பூமியில வந்து சாதாரண ஒரு ஏழ்மை கோலத்தில் வெறுக்கப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவரது தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேத வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக சிலுவையின் மரத்தில் 6 மணி நேரம் அவர் தொங்கி இந்த உலகத்தின் நித்திய மரணத்திலிருந்து ஈடுபடியாக மீட்டு ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உலக மனிதர்கள் மனுக்குலம் ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் மறைந்து போகிறது, மறக்கப்படுகிறது. அவ்விதமாக இருக்கும்போது லட்சாபோ லட்ச மக்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி மரண சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஜீவிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேற எந்த நபர்களும் உருவாகவில்லை. வேற நிறைய ஹீரோஸ் நாயகர்கள் இருக்கலாம் உலகத்தில், ஆனால் அவர்களால் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். இன்றும் மனிதர்கள் உயிரோடு வரவில்லை, ஆனாலும் இந்த மனுக்குலத்திற்கான சரித்திரம் என்பது மாற்றி அமைத்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். உலகில் எத்தனையோ பேரரசுகள் வந்திருக்கு. தற்காலத்தில் நம்ம பார்க்கிறோம் உலகத்தை சீர் பொருந்த செய்வதற்காக மனிதர்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை என்று இருக்குது, லீக் ஆஃப் நேஷன்ஸ், இன்னும் நிறைய அரசாங்கங்கள் இருக்கு, கவர்மெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் நிறைய கொள்கைகள் இருக்கு, ஐடியாலஜிஸ் இருக்கு, நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஆனால் அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமாக நடைபெற்ற ஒரு மாறுதல், சரித்திரம் வேற யாருனாலுமே முடியல. அவரு ஒரு மீட்பராக இருக்கிறாரு, ஒரு இரட்சகராக இருக்கிறாரு, மற்றும் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அந்த வகையில் உலகத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக 1000 வருடம் அரசாட்சியில் உன்னதமான அவருடைய அரசாட்சியின் கீழ் இந்த முழு மனுக்களமும் மீண்டும் ஜீவனை அடையும் என்று நம்ம பார்க்கிறோம். ஜீவன் மாத்திரமல்ல, ஏதேனில் இழந்து போன சகல மகிழ்ச்சியையும் இந்த உலகம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஸ்டடியில இன்னைக்குரிய பாடத்தில் சபைக்கு அவர் எவ்விதமாக ஹீரோ, அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு பாடமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கு. எளிமையான பாயிண்ட்ஸ்கள் தான், ஆனாலும் கருத்தில் கொள்ள வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசுவை பற்றி நாம் எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம், இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் என்ன பேசினார், என்ன போதித்தார், என்ன செயல்களை செய்தார், வேதாகமத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி பதிவாகி இருக்கிறது என்று பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். 1 மணி நேரத்தில் அவைகளை பேசி நம்ம தீர்த்திடலாமான்னா உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். கடந்த ராபோஜன காலங்களில் கர்த்தர் இயேசு பற்றி நம்ம அநேக பாடங்கள் படிச்சிருக்கிறோம், ரொம்ப ஆசீர்வாதமான பாடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அவைகள் நம்மளுடைய புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு இந்த ஒரு மகா நாட்டில் கர்த்தர் இயேசு பற்றி அவர் பேசின, அவர் சிந்தித்த, அவர் செய்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பாடமாக இருக்கு. கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் அவரை பற்றின அறிவு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ பெரிய படிப்பு வேணாலும் படிக்கலாம். உதாரணமாக 7 தூதர்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க, அவங்கள பற்றின 7 ஏஞ்சல்ஸ், அவங்கள பற்றின நாலேஜே படிக்கலாம். ஆனாலும் அவர் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டடி எது என்றால் கர்த்தர் இயேசு பற்றி படிப்பது தான் மிகப்பெரிய ஒரு பாடமாக பார்க்குறேன். ஏனென்றால் கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபையினுடைய தூதர்கள், குறிப்பாக நம்மளுடைய 7வது தூதனாகிய பிரதர் எசல் அவர்களுடைய எழுத்துக்களில் கூட நம்ம என்னதான் அதிகமாக பார்க்கிறோம் என்றால் கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்து அவர் சொல்லிட்டே இருப்பார். இதே போலத்தான் அப்போஸ்தலர் பவுல் அவர்களும் இதே தான் சொல்லுவார், லெட் திஸ் மைண்ட் பி இன் யூ விச் வாஸ் ஆல்சோ இன் கிரைஸ்ட் ஜீசஸ். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம கவனிக்கும் போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதுதான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் இயேசு சபையினுடைய நாயகராக இருக்கிறார் என்றால் முதலாவது நோக்கம் என்ன? பொதுவாக விழுந்து போன மனுக்குலத்திற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அனுபவம் இல்லை, போதிய அறிவில்லை. ஏதாவது ஒரு உதாரணங்கள், ஒரு ரோல் மாடல் யாராவது பார்த்து அதை அந்த பாணியை பின்பற்றுவது மனித இயல்பு. விழுந்து போன மனித சுபாவம் இது பல ஆசைகளை உள்ளடக்கினதாக இருக்குது. முந்தையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடி அந்த கிரவுண்ட்ல வந்து இவ்வளோ கார்கள் நிற்காது. ஆனால் இப்ப எப்படி இருக்கு, எவ்வளவு நிக்குது பாருங்க. தேவைகள் அப்படி இருக்கு, இதனுடைய விருப்பங்கள் அதிகமாக இருக்கு. தேவைகள் ஒரு புறம் இருந்தாலும் இயல்பாகவே விழுந்து போன மனித சுபாவத்திற்கு அநேக ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கு. அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த மனசு போராடிட்டே இருக்கும். ஆனால் அதனால கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வந்து அதன்படி வாழ்வதற்கு நமக்கு இந்த விழுந்து போன மனித சுபாவம் பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கு. அதனால நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய ஒரே மகன், தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவரை இந்த சபையினுடைய நாயகராக அல்லது ஒரு ஹீரோவாக தேவன் அனுப்பியிருக்கிறார். இந்த ஹீரோ எப்படி தெரியுங்களா, 100 பேர்த்த அடிக்கிறவராக இல்லை, அல்லது ஏதாவது சாகசங்கள் செய்கிறவராக இல்லை. ஈவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட அவர் விடுதலை செய்யலை. ரோமர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றவும் இல்லை. ஆனால் சபையினுடைய ஹீரோவாக இருக்கிறார். இது எப்படி, அதுதான் நம்மளுடைய ஒரு பாடமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு மகா பரிசுத்தர், அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும், அந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது. இந்த வார்த்தைகள் வேற எந்த மனுஷனுக்கும் பொருந்தாது. அப்படிப்பட்டவருடைய பாதங்கள் இந்த பூமியில பட்டிருக்கு. சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு கர்த்தரா இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அதே பூமி தான் இதுவும், இப்பவும் நாம் இருக்கிறோம். அதே சந்திரன், அதே சூரியன், அதே எல்லாமே அப்படியே தான் இருக்கு, சாட்சி கொடுக்குது. அவர் இந்த உலகத்தில் அவருடைய பாதங்கள் படுவதென்பது அதன் மூலம் இந்த பூமி பரிசுத்தப்படும் என்கிறது தான் தேவ நோக்கமாக நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் ஒளியாக இருக்கிறார், உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஒரு நாயகராக, சபையினுடைய ஒரு ரோல் மாடலாக அவர் எந்தெந்த வகையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நாம் கவனிக்கும் போது, நான் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா 13 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா சொல்ல முடியாது என்பது எனக்கு தெரியுது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். பட் நம்ம அதை வந்து கிரகிச்சு கொள்வது நம்மளுடைய கடமையாக இருக்கு. சோ கர்த்தர் இயேசு, முதலாவது பாயிண்ட், த ரெசல்யூட் ஃபோக்கஸ் இன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் லைஃப். தன்னுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் அவர் காண்பித்த உறுதியான கவனம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து அவர் ஹீரோவாக இருக்குது சபைக்கு. மற்றபடி உலகத்தின் பிரகாரம் அவர் அந்த மாதிரி ஹீரோ இல்லை. அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி இல்லை. முதலாவது பாயிண்ட், தன்னுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் அவர் காண்பித்த உறுதியான கவனம், த ரெசல்யூட் ஃபோக்கஸ் இன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் லைஃப், தீர்மானமான ஒரு கவனம். பொதுவாக கர்த்தரா இயேசு பத்தி ஸ்டடி பண்றதும் படிக்கிறது எதுக்காக? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவா என்றால் கிடையாது, வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்காக. சோ கர்த்தருடைய வாழ்க்கையில அவருடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் முதல் படி ரொம்ப அருமையான ஒரு பாடமாக சபைக்கு இருக்குது. எபிரேயர் 10:9 நம்ம கவனிக்கும் போது,
தேவனே உம்முடைய சித்தத்தின் படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார்.
போதும் சொன்னார் அப்படிங்கிற வார்த்தை கவனிக்கிறீங்களா? ஆனா யோகான் ஸ்நானகன் இடத்துல அவர் ஞான ஸ்நானம் பெறும்போது அவர் பேசினதாக ஏதாவது பதிவுகள் இருக்குதானா? கிடையாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது, தென் ஹி செட், சொன்னார். அப்போ அவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இருந்தது. எப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கை, தான் அனுப்பப்பட்ட நோக்கம், தான் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் பத்தி இந்த வசனங்கள் எவ்வளவோ முறை நம்ம வாசித்திருக்கிறோம். இங்க சொல்லக்கூடிய வார்த்தை, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படிங்கிறார். அதே போல வார்த்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லும் போது, கெத்செமனேல சொன்னாரு, தன்னுடைய அவமானமான மரணம் மற்றும் அவமானமான சிலுவை மரணம் மற்றும் பாவிகளால் அவருக்கு நேர்ந்த பலவிதமான விபரீதங்கள் இவைகளை குறித்தான அந்த பாத்திரம் அவரால் தாங்க முடியல. தேவ தூஷணம் மற்றும் அவமானமான சிலுவை மரணம் அவருக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்தினது. அப்பொழுது ஜீசஸுடைய வார்த்தைகள் என்னவாக இருந்துச்சுன்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னார். என்ன பாயிண்ட்னா, இந்த வார்த்தை எங்க சொன்னாரு? உடன்படிக்கையில் சொன்னார், அவருடைய பேப்டிசம்ல சொன்னார். அதே வார்த்தை தன்னுடைய ஜீவன் முடிக்கும் போது அதே வார்த்தையை பேசினார். என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, அவருடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப், அவருடைய உடன்படிக்கையிலிருந்து அவர் உயிர் விடும் நேரம் வரைக்கும் தம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை கவனம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சித்தம் ஒரு போதும் யோசிக்கவே இல்லை என்பது ஆச்சரியமா இருக்கு. இங்கதான் பாடம் எழுதியிருக்கிற சகோதரர் கொடுக்கிறார் பாயிண்ட், நம்மளுடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப், நம்மளுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது. எழுதின சகோதரர் என்னுடைய சொல்றார், என்னுடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப் எப்படி இருக்கு, அதே போல உங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப் எப்படி இருக்கு, பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்றேனா, அவருடைய சித்தம் மாத்திரமே செய்யறனா, என்னுடைய சுய சித்தத்தை நான் வெறுக்கிறேனா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சனாக வைக்கிறார். இந்த கேள்விக்கு நம்மில் எத்தனை பேர் ஆம் என்று பதில் சொல்ல முடியும்? 1800 மெம்பர்ஸ் நம்ம இங்க இருக்கிறோம். உடன்படிக்கையின் வாழ்க்கையில எவ்வளவு பேர் இந்த கேள்விக்கு பதில் ஆம் என்று சொல்ல முடியும்? என்னையும் உட்பட, சேர்த்து உட்பட, சகோதர சகோதரிகளே, இங்க இப்ப நம்ம இந்த ஒரு பகுதியில் நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்கு, இன்னும் நல்லா முன்னேற்றம் அடைய வேண்டிய இருக்கு. சபை வாய்ப்பு என்பது இது பெற்றுக்கொள்வதற்கு இது அடிப்படையான ஒன்று. இது இல்லாமல் சபை வாய்ப்பு வாங்க முடியாது. சோ நம்முடைய சொந்த சுய சித்தம் இருக்குது, கர்த்தருடைய வாழ்க்கையில் கூட நிறைய இருந்துச்சு. ஆனால் அவைகளை விட்டுவிட்டு முற்றிலும் பிதாவினுடைய சித்தமே செய்தார் என்று பார்க்கிறோம். சுருக்கமாக புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல முடியும், நிறைய நான் சொல்ல முடியாது. ஏன்னா 13 பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன், ஆனா அத்தனையே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால சுருக்கமா எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். இப்ப நம்ம 2வது பாயிண்ட்க்கு போயிடலாம். கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் செய்த இன்னொரு எக்ஸாம்பிள் அல்லது இன்னொரு செயல் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருப்பது என்னவென்றால், பிதாவை அவர் மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். He glorified his father. இதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 17 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
சகோதர சகோதரிகளே, ஜீசஸுடைய வார்த்தைகளை வந்து வசனங்களை உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சில முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துட்டு சில வார்த்தைகளை விட்டுருவோம். ஆனால் இங்க நம்ம கவனிக்கும் போது என்னன்னா, வசனங்களினுடைய கான்டெக்ஸ்ட், அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த வசனங்களை முழுமையாக ஸ்டடி பண்ணும். மேல கீழே இருக்கிற வசனங்களை எல்லாம் பார்க்கணும், பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு தோணுதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து சத்தியமாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு. போதிக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பிரசங்கம் செய்யும்போது முடிந்த அளவுக்கு தவறுகள் இல்லாமல் பண்ணுவது தான் நல்லது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பலவீனங்களினால நாம் தவறுகள் செய்வோம். அது வந்து தேவன் அது வச்சு அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பரிபூர்ணமான காரியங்கள் வராது என்பது தெளிவாக அவருக்கும் தெரியும். ரெண்டாவது, பரிபூர்ணமா முற்றிலும் நம்ம பேசணும்னா நம்மளுடைய நிலைமை வேற. அதனால நம்மளுக்கு வந்து சில குறைகள் நம்ம மனுஷர் என்கிறது அவர் வச்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி அல்ல. ஜீசஸ் சொல்றாரு அங்க கெத்செமனேல அவருக்கு ஒரு பயம் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். தான் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தனா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததாக நம்ம அநேக பாடங்களில் கருத்துக்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா அவருக்கு அந்த பயம் இருந்ததா என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. செய்து முடித்தேன் அப்படின்னு கன்ஃபார்மா பேசுறாரு. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் பயம் என்பது முற்றிலும் எந்த விதமான சிறு குறைகள் இல்லாமல் செய்து முடித்தேனா அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய மனசாட்சிக்கு அருமையாக செய்து முடித்ததாக பேசியிருக்கிறார். அதுல முக்கியமாக பிதாவை மகிமை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்க அதுல 1வது வசனம் வாசித்து பாருங்க. யோவான் 17:1 முன்னாடி வசனம்.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து,
அவருடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் பிதாவை நோக்கினார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். பிதாவை பார்த்து ஜெபித்து அவ்விதமாகத்தான் அவர் காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரி, இது ஒரு ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு என்ன எடுக்கலாம் என்றால், கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென்று மகிமை தேடவில்லை, தனக்கென்று எந்த விதமான மரியாதை மதிப்புகளை அவர் எதிர்பார்க்கவில்லை, பதிலாக பிதாவுக்கே மகிமை ஏறெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகர், குறிப்பாக ஊழியர்கள், வாய்ப்புகள் கிடைக்கும் போது தங்களுக்கு மகிமை தேடுகிறார். அநேகர் இந்த எதிராளியினுடைய வலையில் சிக்கிக்கொண்டு தங்கள் பக்கம் ஜனங்களை அநேக சந்தர்ப்பங்களில் இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் தாழ்மையாக இருந்தவர்கள் சில நேரங்களில் பெருமை உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். தங்களுக்கு மகிமையும் கனத்தையும் மனிதர்களிடமிருந்து தேடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பெருமை அல்லது இந்த ஒரு விருப்பம், இது ஒரு சிறிய தீப்பொறியாக ஆரம்பிக்கும், பின்பு மிகப்பெரிய ஒரு காட்டு தீயாக மாறிவிடும். அதற்குள்ளாக நாம் அதை அணைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனால தான் அப்போஸ்தல் பவுல் அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேசியிருக்கிறார். அப்போ இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுக்கு மகிமை தேட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். பிரசங்களில் மாத்திரமல்ல, ஊழியங்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவனுக்கு மகிமை தேட வேண்டும் என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாயிண்ட். அடுத்தது மூன்றாவது பாயிண்ட்க்கு போயிடலாம். கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஜீசஸ் லாயல்டி, அந்த வகையில் அவர் ஒரு ஹீரோவாக இருந்தார். சபைக்கு அப்படி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு உண்மையாக இருந்தார் என்றால், பொதுவாக உண்மையாக இருத்தல் என்பது சாதகமான சூழ்நிலையில நம்ம உண்மையாக வாழ்வது என்பது சாத்தியமான ஒன்று. ஆனால் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் உண்மையாக வாழ்வது ரொம்ப முக்கியமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆல்ரெடி இந்த புஸ்தகத்தில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகியாச்சு. அப்படின்னு என்னன்னா, தேவன் எல்லாம் பேசி வச்சாச்சு, ஆல்ரெடி எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிட்டார், எல்லாமே இருக்கு. கேட்க வேண்டியது யாரு பொறுப்பு? இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதுன்னா, ஒருத்தர் பேசுவாரு, ஒருத்தர் கேட்பாரு, அப்புறம் அவரு பேசுவாரு, இன்னொருத்தர் கேட்பாரு. இங்க தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ஒரு தொடர்புல அவர் ஏற்கனவே பேசி வச்சிட்டாரு. இப்ப நாம் என்ன பண்ணணும்? கேட்டு நடக்க வேண்டும். அந்த வகையில சாதகமில்லாத சூழ்நிலைகளில் உண்மையாக வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. கர்த்தர் இயேசுக்கு அவருடைய உடன்படிக்கை செய்து உடனே பிசாசு அவரை மூன்று முறை சோதித்தார் என்று பார்க்கிறார். அப்பொழுது பிதாவினுடைய சித்தத்திலிருந்து பின்வாங்க செய்வதற்காக, பின்வாங்க செய்வதற்கான சோதனைகள் கொடுத்தாரு. ஆனால் இயேசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எழுதப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி தேவ சித்தத்திலிருந்து பின்வாங்காமல் முன்னேறி சென்றார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு கட்டத்தில் பிசாசு, இவரை நாம் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவரை விட்டு விலகினார் என்று பார்க்கிறோம். ரொம்ப தந்திரமான பொய்கள், தந்திரமான பொய்களை நம்முடைய மனதில் ஏற்படுத்துவார். குறிப்பாக கர்த்தராக இயேசுனிடத்தில் பிசாசு நேரடியாக வந்து பேசினார்னா கிடையாது, அவருடைய மைண்ட்ல ஆலோசனைகள் கொடுத்தார், சஜஷன்ஸ் கொடுத்தார். அவ்வளோ வல்லமை உள்ளவருக்கே அப்படி. அப்ப நம்மளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த மைண்ட்ல பிசாசு கொடுக்குற சஜஷன்ஸ் வந்து நாம் தேவனை விட்டு விலகுவதற்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் விட்டு விலகுவதற்கான ஆலோசனைகளாக இருக்கும். அதற்கு ஏற்றபடி நம்முடைய சரீரம் இருக்கு, உலகம் இருக்கு, ரொம்ப சாதகமாக இருக்கு, நாம் ரொம்ப சீக்கிரம் விழுந்து போவதற்கு. அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயங்களை வேறு விதமாக பேசும்போது பிலிப்பியர் 3:14-15 நம்ம வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
இதுதான் வந்து நம்முடைய போக்கஸ். கர்த்தரே இயேசுனுடைய அந்த தீர்மானமான முடிவு, அவர் எதை பார்த்தார் என்றால், அந்த உண்மையான வாழ்க்கையின் மூலம் தனக்கு முன்பாக இருந்த இலக்கை அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல் அப்போஸ்தலர் பவுலும் இந்த வார்த்தைகளை பேசுறாரு, மார்க் ஃபார் த பிரைஸ் ஆஃப் த ஹை காலிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நேற்று கூட நம்ம ராஜரீக பிரமாணம் என்று நம்ம பார்த்தோம், அந்த டார்கெட், அந்த ஒரு மார்க்கை நாம் அடைய வேண்டும். அதை கர்த்தராக இயேசு அடைந்தார். அதன் மூலம் நமக்கு அவர் ஒரு நாயகராக, ஒரு ஹீரோவாக, ரோல் மாடலாக இருக்கிறார். அதுதான் என்னவென்றால், இட் இஸ் த மார்க் ஆஃப் பர்ஃபெக்ட் லவ் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் 4வது பாயிண்ட், மார்க் ஆஃப் பர்ஃபெக்ட் லவ். முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வைக்க முடியுமான்னு தெரியல. முதலாவது, தீர்மானமான தன்னுடைய கான்சிகரேட்டர் உடன்படிக்கையின் வாழ்க்கையில் உறுதியான தீர்மானம். ரெண்டாவது, பிதாவை மகிமைப்படுத்துதல். மூன்றாவது, அவருடைய உண்மைத்தன்மை, தேவனுக்கு அவர் உண்மைத்தன்மையாக வாழ்ந்தது. நான்காவது தான் இந்த பரிபூர்ண அன்பு என்று பார்ப்போம். 6th volume பிரதர் ரசல் அவர்கள் எழுதும் பொழுது 4 quarters எழுதுறார் அதுல, அந்த அன்பு பத்தி எழுதும் போது. அப்ப நாம் தேவனிடத்திலும் கர்த்தரிடத்திலும் ஒரு கடமை அன்பு, மற்றும் நம்முடைய சக சகோதரர் சக மனிதர்களிடத்துல ஒரு கடமை அன்பு இருந்த போதிலும், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, we must even have love for our brethren, overlooking their imperfections. அவர்களுடைய அபரிபூர்ணங்களை, அவங்களுடைய பலவீனங்களை தாண்டி அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது ஒரு பரிபூர்ண அன்பின் ஒரு அம்சம். நாம் ரொம்ப சீக்கிரம் சகோதரர்களை தீர்க்கிறோம், நியாயம் தீர்க்கிறோம். அது வந்து சரியானதாக இல்லை. அது போக, we must love for our enemies. Those who seek to harm us or become our adversaries in some way. சகோதரர்களாக இருக்கிறாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு எதிரிகளாகி விட்டார்கள், ஏதோ ஒரு வகையில் நம்மை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் அப்பொழுது கூட அந்த ஒரு நேசம், அன்பை காட்ட வேண்டும் என்பது இந்த பரிபூர்ண அன்பின் ஒரு பகுதி. இது உடனடியாக வரும் ஒரு குணம் அல்ல, இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், ஒரு நீண்ட செயல்முறை, படிப்படியாக கிடைக்கிறது. நம்முடைய எதிரிகளையும் சிநேகிக்கும் ஒரு அன்பு என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குணத்திற்காக பொதுவாக நம்ம கூட நல்லா பழகிறவர்களிடத்துல அன்பு செலுத்துவோம், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மை காயப்படுத்துகிறவர்களையும் நமக்கு விரோதமாக செய்கிறவர்களையும் நேசிப்பது என்பது அது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இதை செய்ய வேண்டும் நம்ம, அது நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும், அதற்கான தீவிரம் காட்ட வேண்டும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மில் பிரியப்படுவார். கண்டிப்பாக அந்த உடன்படிக்கையின் மேல் இருக்கிற வைராக்கியம், அப்புறம் பைபிள் ஸ்டடீஸ், அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது, மேலும் ஒரு கடினமான முயற்சிகள் பிரயாசங்கள் எடுக்கும் போது தேவன் அதை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட அந்த சத்தியங்கள் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதற்கு அருமையான ஒரு சாட்சி, அதன் மூலம் தேவனுக்கு மகிமை சேர்க்கலாம் என்று பார்க்கிறோம். இயேசு இதை எப்படி செஞ்சார், கர்த்தர் இயேசு எவ்விதமாக தம்முடைய இந்த பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும்போது, கொல்கத்தா மலையில கெச்சமனையிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் அவரை சுற்றி பிசாசினுடைய ஜனங்கள் இருந்தாங்க. பிசாசினுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தாங்க. இருளின் அதிகாரம் என்று வேதம் பேசுகிறது. அப்போ அங்கிருந்த அந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தராய் இயேசு வெறுத்துட்டாரா, வெறுத்திருப்பாரா என்று நம்ம யோசித்தால் நம்ம என்ன பதில் கொடுக்கலாம், கண்டிப்பாக கிடையாது. இனிமேலும் வெறுப்பாரா என்றால் வெறுக்க மாட்டார், ஏன்னா ராஜ்யத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியின் மூலமாக தம்மை கொன்றவர்களுக்கு அவர் தருவார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் அவர் பிதாவின் இருதயத்தை பெற்றிருந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துடக்கூடாது, பாவத்தை சிநேகிக்கிறவர் அல்ல, ஆனால் பாவியை சிநேகிப்பார். நாட் த சின் பட் இ மோஸ்ட் செட்டன்லி லவ் த சின்னர், அது பிதாவினுடைய குவாலிட்டி. ஏனென்றால் கர்த்தர் இயேசு பிதாவினுடைய ஒரு ஆயுதமாக கருவியாக பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதனால எல்லா மனுக்குலத்தையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அவருடைய மிக முக்கியமான வேலை. அதனால பாவத்தை மன்னிப்பார், தேவன் பாவத்தை மன்னிப்பார், ஆனால் பாவத்தை நேசிப்பாரா என்றால் கிடையாது. அவருடைய சித்தம் அப்படியாக இருக்கிறது, பாவத்தை மன்னிப்பார், பாவியையும் சிநேகிப்பார். எப்படி ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் செய்யும் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் அவர்களுக்கு தண்டனை தர்றதில்லை, அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க அவங்களுடைய தவறுகள். அதுபோல பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு அதே குணங்களை பெற்றவராக பாவியை சிநேகிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். இன்னொரு பாயிண்ட், பாவத்தை மன்னிக்கிறார், பாவியை சிநேகிக்கிறார். ஆனால் எப்ப இது நடக்காது என்றால் பாவத்தையும் பாவியையும் பிரிக்க முடியாத போது. பாவத்தையும் பாவியையும் பிரிக்க முடியாத போது, until the sin and the sinner are inseparable, அந்த டைம்ல அவரால் அவனுக்கு மன்னிப்பு தர முடியாது, அல்லது அந்த பாவியை சிநேகிக்க முடியாது. இது ஒரு துணிகரமான பாவிகளுக்கான வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். அதனால எப்பொழுதுமே பாவ மன்னிப்புக்கான வாசல் நாம் திறந்தே வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பாடமாக இருக்கு. யாரொருவர் நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவர் அவரை மன்னிப்பதற்கான வாசலை நாம் திறந்து வைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதை வந்து கர்த்தருடைய வாழ்க்கையில அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. எப்படி என்றால், சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது யூதாசினுடைய கால்களையும் கழுவிட்டார். இன்னும் கிரேட் குவாலிட்டி. தெளிவா தெரியும், பிசாசினுடைய கட்டுப்பாட்டில யூதாஸ் வந்தாச்சு. கண்டிப்பா அவரை தன்னை காட்டி கொடுக்க போகிறார். வெளியில சொல்லிட்டாரு. அப்ப கூட இந்த யூதாஸ் மனம் திரும்புவதற்கு கடைசி வரை கர்த்தர் நம்பினார். அதுதான் விஷயம். ஸ்டில் ஹேட் த ஹோப் தட் ஹி வுட் ரிபென்ட். கடைசி வரைக்கும் அவர் மனம் திரும்புவார் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்தார். தன்னுடைய வாழ்க்கையில மோசமான வாய்ப்புகளை அவர் கையில் எடுத்துட்டுகிறார் யூதாஸ். ஆனாலும் கூட அவர் மனம் திரும்புவதற்காக அவருடைய கால்களை கூட அவர் கழுவினார் என்பது நமக்கான பாடம் இல்லையா? அன்பு சகலத்தையும் நம்பும். நம்ம காலையில பார்த்தோம், எவ்வளவு ஏமாத்தினாலும் நம்புறிய, உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறது நம்ம கேள்விப்படும். ஆனால் அன்புங்கிறது எப்படி இருக்கும்? எவ்வளோ டைம் ஏமாத்தினாலும் நம்புவோம். மைண்ட் அ கிரேட் குவாலிட்டி. அது வந்து டிவைன் குவாலிட்டி சகோதர சகோதரி. அப்படித்தான் கர்த்தராக இயேசு அங்கே காமிச்சார். இன்னும் கூட நம்ம இன்னொரு உதாரணம் எடுக்கும்போது, பிலாத்து அங்கே அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை வாரினால் அடிப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு அவரை நேசிக்கிறாரா? என்ன பதில் சொல்லலாம்? அவர் நேசித்தார். அவருடைய அமைதி அதற்கு சாட்சி. அமைதியான நேரம். சகோதர சகோதரிகளே, எதிரிகளையும் சிநேகிக்கும் அன்பு என்பது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பாயிண்ட். அதனால எப்போ ஒரு பாவியை பாவத்திலிருந்து பிரிக்க முடியலையோ அது வரைக்கும் நாம் நம்முடைய எதிரிகளையும் சிநேகிக்க வேண்டும். அதற்காக வேண்டி துணிகரமான பாவிகளை சிநேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் பிசாசை சிநேகிக்க முடியுமா? பிசாசு யாரு? நம்முடைய எதிரி. அப்போ எதிரியை சிநேகிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்காரு. அப்ப சாத்தானை நம்ம சிநேகிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு, ஒரு கேள்வி கேட்டார். அப்ப என்ன பதில்? தேவனுக்கு மேல இருக்கிறார் அவர், நம்ம சகோதரர். ஏன்னா அவனை பத்தியும் கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இங்க நம்ம கவனிக்கும் போது பிசாசிடமிருந்து பாவத்தை பிரிக்க முடியாது. அது எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கிறது. கண்டிப்பா பிசாசுக்கு அழிவு இருக்கு. டெஃபினெட்லி சேட்டன் வில் பி டிஸ்ட்ராய்ட் இல்லைங்களா? அப்போ நாம் எடுத்தெடுப்புல நியாயம் தீர்க்கிற சகோதர சகோதரிகள் மேல கர்த்தர் அப்படி பண்றதில்ல. அவர் என்ன பண்றாருன்னா, இரக்கத்தையும் அன்பையும் செய்கிறார். அவர்களுக்கான வாய்ப்புகளை தருகிறார். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிதானிப்பு தவறு என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஐந்தாவது பாயிண்ட்க்கு வந்துடலாம். கர்த்தர் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு பாடம் இம்பார்ஷியாலிட்டி, பாரபட்சமின்மை. இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இயேசு ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ. இப்போ நான் சப்ஜெக்ட் இப்போ எடுத்துருக்கிறேன்னா 1000 பேருக்கு மேலே இருக்கிறேன். ஆனால் ஜீசஸ் எத்தனை பேருக்கு எடுத்துருக்கிறார் சப்ஜெக்ட்? ஒரே ஒரு ஸ்திரீக்கு. எப்படிங்க? இன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் அப்படி செய்வாங்களா? கிறிஸ்தவத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நல்லா பேர் வாங்கினவங்கலாம். யாராவது ஒருத்த உட்காந்துருந்தானே அவனுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாரா? 100 பேர் இருந்தாலே போயிடுவாங்க, வேண்டான்னு. ஆனால் இயேசு ஒரு சமாரிய ஸ்திரீக்கு செஞ்சிட்டார், ஊழியம் செய்கிறார் என்றால், இங்க சமாரியர்கள் அந்த காலத்தில் யூதர்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நம்ம இருந்தோம்னா, நம்ம யூதராக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல அந்த சமாரியர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம்னா கண்டிப்பா செய்ய மாட்டோம். ஏன்னா சீஷர்கள் கூட அப்படித்தான் சொன்னாங்க, சாப்பாடு வாங்குறதுக்காக போகும்போது அங்க சமாரியர்கள் தர முடியாதுன்றாங்க. அதுக்கு பேதுருவும் யோவானும் வந்து என்ன சொன்னாங்க, சீஷர்கள் வந்து என்ன சொன்னாங்க, நெருப்பு வர வச்சு அவங்கள சாகடிங்க. எப்படி இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை, அந்த அம்மாவினுடைய நேர்மை தன்மையை பார்த்தார். அந்த அம்மாவினுடைய கதை நம்மளுக்கு தெரியும், நீ போயிட்டு உன்னுடைய கணவரை கூட்டிட்டு வா அப்படிங்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுது, எனக்கு கணவர் இல்லை. நீ கரெக்டாக தான் சொன்ன, ஏன்னா உனக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவரும் உன்னுடைய கணவர் இல்லை, கரெக்டாக தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ இவர் பெரிய தீர்க்கதரிசி. அதன் மூலமா அந்த அம்மா என்ன சொல்லிருச்சுன்னா, அங்க நடந்த அந்த விவாதத்தில், அந்த கன்வர்சேஷன்ல, இவர் மேசியா என்று அந்த அம்மா சொல்லுதுங்க. அதற்கு ஜீசஸுடைய பதில் என்னவென்றால், யோவான் 4:25-26,
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உடனே பேசுகிற நானே, சாரி, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார்.
என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் எல்லா இடத்துலயும் நான் தான் மெசியான்னு அவர் சொல்லல. ஆனா அந்த சமானிய ஸ்திரீ இடத்துல சொல்லியிருக்காரு, நீ என் பேசுறியா, நான் தான் மேசியா அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பாரபட்சமின்றி நேசித்தார், பழகினார், மதிப்பு தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கான பாடம் என்னவென்றால், நாம் நம் சகோதர சகோதரிகளிடையே, நம்மை தாண்டி உலக ஜனங்களிடையே நாம் எவ்விதமாக பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறோம். பணம் வச்சிருக்கிறவங்களிடத்துல ஒரு மாதிரியும், வசதி படுத்தவர்களிடத்துல ஒரு மாதிரியும், கல்வி கற்றவர்களிடத்துல ஒரு மாதிரியும், ஏழைகளிடத்தில் ஒரு மாதிரியும் அப்படியெல்லாம் நம்ம செய்யறோமா? Do we show impartiality? சகோதர சகோதரி எவ்வளவு முக்கியமான கேள்வி பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் பேதுருவை நேரடியாக எதிர்த்தார், அவர் சில பார்ஷியாலிட்டி பார்த்தார், பாரபட்சத்தை காண்பித்தார். யூத சகோதரர்களிடையேயும் புறஜாதி சகோதரர்களிடத்திலும் சில வேறுபாடுகள் காமிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் அவரை கடிந்து கொண்டார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மனிதர்களை மனிதர்களுடைய அந்தஸ்து வச்சு மதிக்கிறவர் அல்ல. God is no respecter of persons. Jesus was no respecter of persons. What about us? நாம் நம்மளுடைய நிலைமை என்ன? இதுல ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியங்க. மாயக்காரர்கள் தவிர மற்ற எல்லாரையும் இயேசு மதித்தார். அது மாத்திரமில்ல, அநேகருடைய கருத்து என்னவா இருக்குதுன்னா, இயேசு நிறைய வியாதிஸ்தர்களை சரி பண்ணாரு, ஆனா அவர்களை தொடல, அவர் அவங்களை வந்து கட்டிப்பிடிக்கல, அல்லது அவங்களுக்கு அவங்களோட இருக்கல என்று நம்ம சொல்ல முடியாது. அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க, படங்கள் அப்படித்தான் காமிக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து எல்லாரையும், எல்லா ஏழ்மை ஜனங்களையும் அவர் நேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறவர்கள் நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில அந்த பாரபட்சம் இல்லாமல் பழகுவது கம்பல்சரி. அதுலேயும் குறிப்பா உடன்படிக்கைக்குள் இருக்கிற சகோதரர்கள் நம்முடைய கர்த்தருடைய ஒரு ஒரு பகுதி. அவர்கள் உடன்படிக்கை கொடுக்கிறவர்கள் நம்முடைய கர்த்தருடைய ஒரு பகுதி. உடன்படிக்கை கொடுக்கிறவர்களை அதிகமாக நாம் மதிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கான பாடம் என்று நம்ம பார்க்கிறோம். சில வேலைகளெல்லாம் இருக்கு, சில வேலைகளெல்லாம் உலகத்தில் பார்த்தா மதிப்பு இருக்காது. இப்ப டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு மதிப்பு இல்லை. டிரைவர் அப்படின்னா மதிப்பு இல்லை. அதே போல இன்னும் வெயிட்டரு, இந்த ஹோட்டல்ஸ்ல சர்வரா இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சில வேலைகளுக்கு. ஆனால் இங்க நம்முடைய நமக்கான பாடம் என்னவெனில், நம்முடைய சகோதரர்களையும் தாண்டி இம்மாதிரியான ஜனங்களையும் நாம் மதிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். என்ன நீங்க வந்து இவருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா மதிப்பு தரணும். ஏன்னா மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். உதாரணம் ஜீசஸ் மற்றும் அவருடைய சிறிய குரூப், அந்த சீஷர்கள். பேதுரு அப்போஸ்தலர் எடுத்துட்டா அவர் அடிக்கடி பேசும்போது எப்படி பேசினார், உங்களுக்கு இது நடக்கவே கூடாது அப்படின்னாரு. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னாரு, அப்போ சாத்தானே அப்படின்னாரு. அப்படியெல்லாம் பேசினாங்க, அப்படியெல்லாம் நடந்துச்சு அவங்களுக்குள்ள. ஆனா இயேசு எங்கேயாவது ஒருத்தர் இல்லாத போது அவரை பத்தி பேசின மாதிரி ஏதாவது தகவல்கள் இருக்குதான்னா அந்த மாதிரி பதிவுகள் இல்லை. ஏன்னா பைபிளை பொறுத்தளவு எந்த தவறுகள் வந்தாலும் பதிவு செய்யப்படும், செஞ்சிருக்கிறார் தேவன். நன்மையானாலும் தீமையானாலும் பதிவாயிருக்கு, எதையுமே மறைச்சு அவர் எழுதியிருந்தில்லை. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஜீசஸ் சீசர்களோடு இருக்கும்போது பேதுரு இல்லாத நேரத்தில் அந்த பேதுரு என்ன, அந்த பேதுரு சும்மா இந்த மாதிரி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்காரு, அதை இதை கேட்டிருக்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி கேட்டாரா? அல்லது யூதாஸ் இல்லாத போது யூதாஸை பற்றி அவன் என்னை காட்டி கொடுக்க போறா அப்படி சொன்னாரா? எல்லா விஷயங்களும் நேரடியாக இருந்துச்சு, ஒன் டு ஒன். இதுதான் வந்து கடிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் சரி நேசித்தாலும் சரி இம்பார்ஷியாலிட்டி இல்லை, பாரபட்சம் இல்லை. தேவன் கூட எப்படிப்பட்டவர், பாரபட்சம் இல்லாத தேவன். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் சரி, ஏழ்மை இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். தீர்ப்பு என்பது எல்லாத்துக்கும் சமம், அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்போட வாழ்றாங்க அவ்வளவுதான். மற்றபடி தீர்ப்பு என்பது சமமாக இருக்குது, அது பாரபட்சம் இல்லை என்று பார்க்கணும். அதனால ஜபம் நம்ம கவனிக்கும் போது, சங்கீதம் 19:14 பார்க்கும்போது
என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக.
அப்படியாக நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அவருக்கு பிரியமானதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் டைம் இருக்கு, முடிஞ்சு டைம் இருக்கா, டைம் இருக்கு ஆயிடுச்சா, முடிஞ்சு. ஓகே பிரதர்ஸ், அதனால வந்து நான் 13 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன், ஆனால் இப்போ உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல முடிஞ்சு. இன்னும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு தலைப்பு மட்டும் சொல்லிடுறேன், ஒருவேளை நோட் பண்றவங்க நீங்க எழுதி வச்சுக்கலாம். 6வது பாயிண்ட் என்னன்னா ஜீசஸ் கம்பேஷன், ஜீசஸ் உடைய இரக்கம். 7வது பாயிண்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய செல்ஃப் சாக்ரிஃபைசிங் கேரக்டர், ஜீசஸ் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் கேரக்டர். அடுத்தது 8வது ஜீசஸ் உடைய தாழ்மை, ஜீசஸ் ஹியூமிலிட்டி. 9வது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், பத்தாவது, ஜீசஸ் செல்ஃப் கண்ட்ரோல். பதினொன்னாவது, ஜீசஸ் உடைய நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், அறிவு, நுண்ணறிவு. பன்னிரெண்டாவது, ஜீசஸ் உடைய தைரியம், கரேஜ். பதிமூணாவது, ஜீசஸ் எ பீஸ் மேக்கர், சமாதானம் செய்கிறவர் அப்படிங்கிற தலைப்புகள் இருக்கு. இந்த தலைப்புகளை நீங்கள் வந்து தியானம் செய்யலாம். ஒருவேளை யாருக்காவது நோட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.